നാം തുടർന്ന് ലൂക്കാ എഴുതുന്ന സുവിശേഷം 9-ാം അധികാരം ധ്യാനിച്ചു കൊണ്ടുവരുകോം. കടന്ന നാളിലെ കത്തർ കൃപയായി 9-ാം അധികാരത്തെ 23-ാം വചനത്തിലേ 27-ാം വചനം മുടി നാം ധ്യാനിത്തോം. 23-ാം വചനത്തിലേ 27-ാം വചനം മുടിയ கிறிஸ்தவம்னா என்னன்னு சொல்லி தலைப்பில் சிந்தித்தோம். அடுத்த பகுதிக்குள்ளாக கர்த்தர் கிருபையாய் அழைத்து வந்திருக்கிறார். அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். லூக்கா 9-ாம் அதிகாரம் 28-ாம் வசனத்திலிருந்து 28-ாம் வசனத்திலிருந்து 36-ாம் வசனம் முடிக்க நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு இயேசுவை அண்டிக் கொண்டவனுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில பெருத்த சந்தோஷம் பெருத்த சமாதானம் எது தெரியுமா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நிச்சயமா இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில அவன் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு சோதனைகள் பல்வேறு பாடுகளை கடந்து போகிறான் இல்லைங்களா? பல்வேறு பாடுகள் பல்வேறு போராட்டங்களை கடந்து போகிறான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆனா அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. யாரை காட்டிலும் கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்துவை வணங்காத மக்களை காட்டிலும் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? இயேசுவை அறியாத இயேசுவுக்கு வெளியில இன்னுமாய் இயேசுவை நோக்கி வராதபடி இயேசுவை கும்பிடாதபடி இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களை காட்டிலும் கிறிஸ்துவை அண்டிக்கொண்டு அந்த உண்மையான ஜீவன் உள்ள கடவுளை அண்டிக்கொண்டு அந்த கத்தாதி கத்தரை அண்டிக்கொண்டு அந்த ராஜாதி ராஜாவை அண்டிக்கொண்டு அவருக்குள்ளா வருகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில பெருத்த சந்தோஷம் நம்பிக்கை மகிழ்ச்சி. புரியுதுங்களா? அதுதான் வித்தியாசம். மற்ற மக்களுக்கும் இயேசுவை அறியாத இயேசுவை வணங்காத மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் அதுதான். புரியுதுங்களா? அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவன் இயேசுவை அறியல, அவன் இயேசுவை வணங்கல. இன்னைக்கு நாம் அந்த உண்மையான கடவுள் இயேசு ஆண்டவர் இன்னைக்கு உனக்காக எனக்காக பாவத்துக்காக உன்னுடைய என்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்து மரித்தார், ரத்தம் சிந்தினார், 3-ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பிதான் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் எனக்காக, என்னுடைய பிதான் வலது பாசத்தில் அவர் வீற்றிருக்க என்னுடைய எனக்காக பரிந்து பேசும்படியாக கடவுளாய் உயிருள்ள கடவுளாய் இன்னைக்கும் இருக்கிறார், இன்னைக்கும் உயிருள்ள கடவுளாய் இருக்கிறார். ஆகவே அப்படியேப்பட்ட கடவுளை நம்பி வரும்படியான வாழ்க்கையில ஒரு பெருத்த சந்தோஷம் நம்பிக்கை ஆரவாரம். என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்தவன் உலகத்தோடு வாழ்ந்து அதோடு முடிச்சு காரியத்தை முடிச்சு அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றவன் அல்ல. புரியுதா? உலகத்தோடு வாழ்ந்து இந்த உலகத்தோடு உலக மக்களோட மக்களா முடிஞ்சு போற காரியம் அல்ல, சாப்டர் க்ளோஸ்ட் அவ்வளவு சொல்லி முடிக்கிற காரியம் அல்ல. புரியுதா? அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, அவனுக்கு பெரிய சந்தோஷம் உண்டு, பெரிய மகிழ்ச்சி உண்டு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை என்ற தலைப்பில சிந்திக்க போகிறோம். மிகப்பெரிய நம்பிக்கை என்ற தலைப்பில சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு நீ ஆராய்ந்து பாரு, அவிதமாக நாம் சிந்திக்கிறவர்கள அந்த நம்பிக்கையை நான் பெற்றவனா இருக்கிறேனா? ஓ, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானா இருக்கிறேனா? அந்த நம்பிக்கையை நான் பெற்று அனுபவிக்கிற சந்தோஷம் அடைகிற மனுஷனா இருக்கிறேனா? நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ இங்க உட்கார்ந்திருக்கிற நீ உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான இயேசுவை அறிந்து இயேசுக்குள்ள வாழ்வா என்றால் உனக்கு இன்னைக்கும் பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். பெரிய மண்மெம்பை, பெரிய நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை. எங்க தெரியுமா? அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஜபத்தோடு செய்திக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னோட பேசு சாமி, இதோ அந்த வார்த்தைக்கு என்னோட பேசு சொல்லி ஜபத்தோட உட்காருவோம். இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல ஆண்டவரே பேசு சுவாமின்னு சொல்லி, ஆண்டவரே என்னோட பேசு சொல்லி ஜபத்தோடு உட்காருவோம். போன வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? போன வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? எது கிறிஸ்துவம் சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில அந்த மனுஷன் இயேசு வண்டி வருகிறான் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? 4 காரியம் பார்த்தோம். இயேசு வண்டி வருகிறான், இயேசு வண்டி பிறகு அவன் என்ன செய்யறான்? சிலுவையை சுமக்கிற மனுஷனா இருக்கிறான். பாடுகள் உபத்திரங்கள் போராட்டங்களை அவன் சந்திக்கிறவனா இருக்கிறான். பார்த்தோமா இல்லையா? அங்க பார்த்துட்டு நம்ம இங்க பாக்குறோம். அவ்விதமான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாகத்தான், நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பல்வேறுடாய் கடந்து போகிறான், பல்வேறு பாடுகளுடாய் கடந்து போறான், பல்வேறு சோதனையுடாய் கடந்து போறான் இல்லைங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துயரங்களை கடந்து போகிறான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அதோடு கடந்து போறதல்ல, அதோடு முடிஞ்சு போறதல்ல, அவனுக்குள்ள பெரிய நம்பிக்கை, அவனுக்குள்ள பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்படி அந்த காரியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அங்க என்ன பார்க்கலாம் தெரியுமா? அப்படியாக முடிச்சுட்டு 27வது வசனத்திலிருந்து இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. லூக்கா புஸ்தகம் 27வது வசனம், இங்கே நிற்கிறவர்கள் சில தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே நிற்கிறவர்கள் சில தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அன்றையும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் இத்தனை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவருடைய நின்ற அவர் 2 பேரையும் கண்டார்கள். இங்க கவனிச்சீங்களா, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. போன வாரம் பார்த்து முடிச்சோம். இந்த இடத்துல இங்க பாக்குறோம், இங்க கவனிக்கிறோம். இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இயேசுவானவர் மலையில் மேல் ஏறி ஜெபம் பண்ணுறதுக்கு மலை மேல் ஏறினார். இயேசுவானவர் ஜெபம் பண்ணதுக்கு மலையின் மேல் ஏறினார். அங்க என்ன நடக்குது அந்த இடத்துல, நல்லா கவனிக்க, இங்க கவனிங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த இடத்துல அவர் சொல், அந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. அந்த இடத்துல அங்க பாக்குறோம், மலையின் மேல் ஏறி பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அந்த இடத்துல என்ன நடக்குதுங்க, அவருடைய முகரூபம் மாறிற்று. அதாவது டிரான்ஸ்பிகரேஷன் சொல்லுவாங்க, முகரூபம் மாறிற்று. அந்த இடத்துல கவனிங்க, அந்த இடத்துல முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அது மாத்திரமா, அந்த இடத்துல என்ன நடக்குது, அன்றையும் மோசே எலியா எனும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அன்றா இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறுறாரு, ஜெபம் பண்ணுகிறாரு. அப்ப அங்க என்ன ஒரு சம்பவம் நடக்குது, முகரூபம் மாறிற்று. டோட்டலா டிரான்ஸ்பிகரேஷன், முற்றிலுமாக மறுரூபம் ஆக்கப்படுகிற முகரூபம் மாறிவிட்டு. அங்க என்ன, அங்க என்ன நடக்குது, அந்த இடத்துல அவர் யாரோட சம்பாஷணை பண்ணுகிற காட்சி இங்க பார்க்கப்படுகிறார்கள். யாரோடு, மோசே எலியா என்ற தெய்வ பிள்ளைகளோடு சம்பாஷணை பண்ணுறபடியாக காட்சி அங்க பார்க்கப்படுது. அப்பனா என்ன நடக்குதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க என்ன நடக்குது அந்த இடத்துல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு கிளிம்ஸ், அந்த இடத்துல அங்க நான் பாக்குறோம். முக்கியமாக அந்த இடத்துல என்ன நடக்குது, 29வது வசனத்திலையும் அங்க 27வது வசனத்திலையும் அங்க 29, அந்த இடத்துல அவர் முகரூபம் மாறிச்சு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. மாத்திரமல்ல, அந்த இடத்துல 27வது வசனத்துல அதுதான் இங்க சொல்றாரு. நீங்க பாக்கலாம், இங்க நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்றேன். அதாவது அவர்கள் தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு நீனும் நானும் கிறிஸ்தவனா இருக்கிற நீனும் நானும் மரணத்துக்கு பிறகுதான் நான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவனா இருக்கிற நீனும் நானும் மரணத்துக்கு பிறகுதான், நீனும் நானும் மரிச்ச பிறகுதான் நம்ம எங்க போறோம், பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகளா இருக்கிறோம். பரலோகத்தை பார்க்க முடியும், பரலோகத்துல இயேசுவை முகமாவா பார்ப்போம், தேவ பிள்ளைகளை முகமா பார்ப்போம், தேவ தூதர்களை பார்க்கலாம், தேவ மனிதர்களை பார்க்கலாம், தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கலாம், அத்தனை பரிசுத்தமானவங்களையும் பார்க்கலாம். எப்ப, மரித்த பிறகுதான், நீனும் நானும் மரிச்ச பிறகுதான். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு பெரிய நம்பிக்கை எங்க, பரலோகம். நல்லா புரியுதா, அவன் உலகத்தோட உழன்ற நாரி போய் குட்டிச்சோரா போகிற வாழ்க்கை இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகமே உலகமே உலகம்தான் வாழ்க்கைன்னு சொல்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஐயோ, நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போய் நிக்கிறாங்க, நீங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஐயோ முற்றிலுமாக ஏமாற்றம் அடைந்து வாழ்கிறாங்க. ஐயோ, அவங்க வாழ்க்கை இது மேல நம்பிக்கை இல்லைங்க, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை இல்லைங்க, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை. அதனாலதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்களேன், எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம், 19வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்துல படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:19 அங்க பாருங்களேன் என்ன அழகா சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம். கவனிச்சீங்களா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம் பக்கம் 242வது பக்கம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால். நீனும் நானும் எதுல மாத்திரம் இம்மைனா இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மேல நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால், இந்த உலகம் தான் நம்பிக்கை சொல்லி உட்கார்ந்து கொண்டிருப்பா என்றால், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷனே பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். ஐயோ, எவ்வளவு பரிதாபமானவர்களா இருப்போம், ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்பிக்கை எது மேல? இந்த உலகத்தின் மேல இல்ல, எது மேலங்க? பரலோகத்தின் மேல. பரலோக வாழ்க்கை, பரலோக சந்தோஷம், பரலோக பேரின்பமான வாழ்க்கை காத்திருக்கிறது. அதுதான் நித்தியமான வாழ்வு. என்னைக்கு அவன் பாவம் மன்னிக்கப்பட்டானோ, என்னைக்கு அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, என்னைக்கு இயேசு ரத்தத்தினால் அவனுடைய பாவம் கழுவப்பட்டதோ, அவன் இயேசுவின் பிள்ளையாக பாற்றப்படுகிறான். இயேசுவின் பிள்ளையானவன் அவன் முடிவு எங்க போகிறான்? பரலோகத்துக்கு போறான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இருக்குதா? இன்னைக்கு நான் மரித்தால், இன்னைக்கு நான் மரித்தால் நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்குதா? அதுதாங்க கிறிஸ்தவம், அதுதான் சந்தோஷம், அதுதான் வெளிச்சம், அதுதான் முடிவு. சந்தோஷமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா சாதாரணமான வாழ்க்கை நினைச்சாரு. அவனுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு எய்ம் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு மெய்யான ஒரு நோக்கத்தோடு வாழ்றான். இந்த உலகத்தோடு வாழ்ற வாழ்க்கை அல்ல. இம்மைக்காக மாத்திரம் நாம் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால், ஐயோ அந்த இடத்துல அதான் வசனம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால், இந்த உலகத்துக்காக, இந்த உலக காரியங்களுக்காக, இந்த உலக ஆசாபாசங்களை கொள்ளை கொள்ளும்படியாக இந்த உலக காரியங்களை மட்டுமே பற்றி கொண்டு, அதுக்காக நான் இயேசுவை வரேன், அதுக்காக இயேசு பின்னாடி வரேன், அதுக்காக இயேசுக்குள்ள வரேன், அதுக்காக இயேசுவை பிடிச்சுக்கிறேன், எதுக்காக? இந்த உலகத்துக்காக, இந்த உலக ஆசாபாசங்களுக்காக, இந்த உலக மேன்மைக்காக, இந்த உலக சொத்துக்காக, இந்த உலக பின்பற்ற இன்பங்களுக்காக, அதுக்காக நான் இயேசுவை வரேன் அப்படி சொல்லுவான் என்றால், ஐயோ எவ்வளவு பரிதாபமான, எவ்வளவு பரிதாபமான மக்களாயிருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்து மேல் நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை இல்லைங்க. அவனுடைய நோக்கம் என்னங்க? பரலோகம். அதுதான் அவன் நோக்கமே பரலோகம் தான். பரலோகம் தான் பெய்யான ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் இந்த உலகம் சீக்கிரமா கடந்து போயிடும். இந்த உலகம் இன்னைக்கு முழுமா அழிஞ்சு போயிடும். உலகம் அதிர்ச்சியும் ஒழிந்து போம் என்று வேதம் தெளிவா சொல்லுது. ஆகவே இந்த உலகத்தோடு உழன்று வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஒருவேளை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், ஐயோ சற்று உன்னை ஆராய்ந்திருப்பார். இன்னைக்கு இந்த உலகம் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கும் என்றால், ஐயோ உன்னை காட்டிலும் பரிதவிக்கப்பட்ட, உன்னை காட்டிலும் மதியீனான மனுஷன் வேற யாரும் இருக்க முடியாது. ஏமாற்றத்தோடு போயிடாத, ஏமாற்றத்தோடு போயிடாத. வேதம் உண்மை சொல்லுது, வேதம் பொய் சொல்லல, வேதம் பொய் சொல்லல, உண்மைதான் சொல்லுது. இந்த வேதத்துக்கு செவிசாயுது, இந்த வேதத்துக்கு கீழ்படி, இந்த வேதத்துக்கு ஒப்புக்கொடு, இந்த வேதம் சொல்றத கேட்டு நட, அங்க ஆசீர்வாதம். அந்த கிறிஸ்தவனாய் நீ வாழ்ற வாழ்க்கை, அவருடைய நம்பிக்கை எங்க? பரிசுத்தமான நகரம், இயேசுவை முகமுமாய் தரிசிக்க போகிறான், தெய்வ தூதர்களை பார்க்கிறான், பரிசுத்தவான்களை பார்க்க போறான். சந்தோஷமான இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆரவாரம் மகிழ்ச்சி, பேரின்பமான வாழ்க்கை, பேரின்பமான வாழ்க்கை. அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள் உண்டு, எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ துயரங்களை கடந்து போனாலும் அவனுடைய வாழ்க்கை எங்கங்க? நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை எங்குங்க? அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்றாரு, அங்க பாருங்களேன், ஒண்ணு அந்த பவுல் அப்போஸ்தலன் ஒரு அருமையான வசனத்தை பாக்குறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4 அதிகாரத்துக்கு வரலாம். அடுத்த புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 17-18 வசனம் அங்க பாருங்களேன், இவன அழகா சொல்லுது பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17-18 வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? ஒரு கிறிஸ்தவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? 16 படிக்கிறோம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அந்த இடத்துல அவன் எப்படி எவ்விதமாய் கடந்து போறான் பாருங்க. அந்த இடத்துல அவன் பாக்குறான் பாருங்க, 8 பாருங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. ஏன்? 16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவில்லை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்க நமக்கு. ஒரு கிறிஸ்துவன் எதை நோக்கி இருக்கிறான் கவனிச்சீங்களா? ஒரு கிறிஸ்தவன் எதை நோக்கி வாழ்றான் கவனிச்சீங்களா? காணப்படுகிறது அல்ல, காண்கிற இந்த உலகத்தை அல்ல, காண்கிற இந்த உலக இன்பங்களை அல்ல, காண்கிற இந்த உலக ஆசாபாசங்களை அல்ல, காணாதவை நோக்கி இருக்கிற நமக்கு. அவன் எதை நோக்கி இருக்கிறாங்க? எதை நோக்கி இருக்கிறான்? பரலோகத்தை நோக்கி இருக்கிறான். இன்னும் அவன் காணல, அந்த பேரின்பமான காணாத உலகத்தை நோக்கி இருக்கிற அவனுக்கு அந்த நித்தியமான வாழ்வு காத்திருக்கிறது. நித்தி நித்தியமான வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு, நித்தி நித்தியமாய் கடவுளோடு வாழ்கிற வாழ்வு, நித்திய வாழ்வை பெறப்போகிற வாழ்க்கை, காணாத வாழ்க்கையை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் கவனிச்சீங்களா? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறது. ஏன் காணப்படுகிறவர்கள் அந்நித்தியமானவர்கள், காணப்படாதவர்களோ நித்தியமானவர்கள். நீ காண்கிற எல்லாமே கடந்து போயிடும், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ காண்கிற உன் சுற்றில் இருக்கிற உலகம் எல்லாம் ஓடி போயிடும், கைவிட்டு ஓடிடும். இது நம்பி பிரயோஜனமே இல்ல. அதனாலதான் அவன் முட்டான்னு சொல்றது வேதம். இந்த உலகத்துக்காக, இந்த இம்மைக்காக நீ வாழ்வா என்றால் பரிதவிக்கப்பட்ட ஒரு மக்களாய் வாழுவோம். ஜாக்கிரதையாரு, காணாத, ஐயோ காணாதவை நோக்கி இருக்கிற அவனுக்கு காணாதவைகள் அதுதான் நித்தியமானவைகள். அப்ப ஒரு பரலோக வாழ்க்கையை அவன் மையமா வச்சு வாழ்றாங்க. பரலோகம் அவனுக்கு, பரலோகம் தான் மெயின் நோக்கம். அவனுடைய வாழ்க்கையின் முடிவு பரலோகத்துக்கு போறான். அவன் வாழ்க்கையை பரலோகத்தை அடைய போறான். அவன் தான் அங்கதான் அவனுடைய வாழ்க்கையே. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை பொக்குன்னு போயிடும், சீக்கிரமா கடந்து போயிடும். இந்த உலகத்திலே உழன்று உலகத்திலே ஊறி போய் வாழ்ற வாழ்க்கை பாவ வாழ்க்கை, ஜாக்கிரதையாரு. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இயேசுவின் பாவ மன்னிப்பை பெற்றவன், அவன் உலகத்தோடு உழன்று உலகத்தோடு நாரி போற வாழ்க்கை அல்ல. அந்த உலகம் சீக்கிரமா போயிடும், பொக்குன்னு போயிடும், சீக்கிரமா கடந்து விடும், சீக்கிரமா போயிடும். வரப்போகிற நித்தியமான வாழ்க்கை தான் நித்தி நித்தியமாய் வாழற வாழ்க்கை. புரியுதா? என்னைக்கு உன் வாழ்க்கை முடியும்னு நமக்கு தெரியாது, நம்ம கையில எதுவுமே இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கை நீடித்தமான நித்தியமான ஒரு வாழ்க்கை எங்கங்க? பரலோகத்துலதான். அப்ப அவருடைய நோக்கம் அங்க எங்க இருக்குங்க? பரலோக நோக்கத்துல, பரலோகத்துலதான் அமைதி இருக்குது. ஆகவே அந்த பரலோக வாழ்க்கையை வாஞ்சிக்கிற மனுஷனா, பரலோகத்தின் மேல சந்தோஷத்தை கொள்கிற மனுஷனாக, பரலோகத்தின் மேல இன்பத்தை வைக்கிற மனுஷனாக வாழறாங்க. அவனுக்கு பிடிப்பே அங்கதாங்க. இங்க புரியுதா? அவனுடைய பிடிப்பே அங்கதான், பரலோகத்தின் மேல இன்பத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கிற மனுஷனா வாழுகிறான். அததான் நல்லா புரிஞ்சுக்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அதுதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த சீடர்கள் விதமான உடாய் கடந்து போறாங்க. இந்த சீடர்கள் மத்தியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதிக்கிறாரு. போதிக்கிறாரா இல்லையா? போதிக்கிறார். ஒருவன் என்னை பின்னாடி வர விரும்பினால் தன்னை தான் விருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் சொன்னாரா இல்லையா? பணவாரம் பார்த்தோமா இல்லையா? இப்படியான வாழ்க்கையோட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை கடந்து போகும்பொழுது பல்வேறு போராட்டங்கள், சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப அந்த விதமான சீடர்களுக்கு ஒரு கிளிம்ஸ், ஒரு துணுக்கு அந்த பரலோகத்தின் மகிமையை காட்டுறார். அதுதான் அந்த சம்பவம். இந்த சீடர்களை தான் பாக்குறாங்க, பரலோகம் அந்த மகிமையை பாக்குறாங்க. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அப்ப அதான் அந்த சம்பவம் தான் நடக்குது. அதனாலதான் 27 சொல்றாரு, 27 ஊக்கம் 9 27 இங்க நிக்கிற சில தேவனுடைய ராஜ்யத்தை காணும், இங்க நிக்கிற சில தேவனுடைய ராஜ்யத்தை காணும். அதனாலதான் சொல்றாரு, இங்க நிக்கிற சில தேவனுடைய ராஜ்யத்தை காணும் மரணத்தை ருசி பார்ப்பது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இவங்க என்ன, இவங்க எதை பாக்குறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை பாக்குறாங்க. இன்னும் அடையல. ஆனா ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த விசேஷ பாக்கியத்தை காமிக்கிறாரு. ராஜ்யமான ஸ்லாக்கியம் அந்த இடத்துல அங்க சம்பவம் நடக்குது. எதை பாக்குறாங்க? தேவனுடைய ராஜ்யம். இயேசுமானவர் மறுரூபமாக்கப்படுறார். டிரான்ஸ்பிகரேஷன் சொல்வாங்க, மறுரூப பார்க்கப்படுறாரு. முகரூபம் மாற்றப்பட்டது, வெண்மையான வஸ்திரம், பரலோகத்தின் காட்சி. ஒரு துணுக்கு தான், ஒரு துணுக்கு தான். ஏனென்றால் அந்த இடத்துல இயேசு மாத்திரம் இல்ல, அங்க யார் பார்க்கப்படுறாங்க? யாரெல்லாம் பாக்குறாங்க? ஏற்கனவே மரிச்சு பரலோகத்துக்கு போன பரிசுத்தவான்கள், மோசே, எலியா, என்ன பரிசுத்தவான்களும் பாக்குறாங்க. அடே அப்பாய் ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கவனிச்சிங்களா, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கவனிச்சிங்களா? இதுதான் முதல் காரியமா பாக்குறோம். இந்த பகுதியில பரலோகத்தை கொடுத்த ஒரு துணுக்கு சற்று ஆண்டருக்கு அமைக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்குது கவனிச்சிங்களா? இதுதான் இங்க பாக்குறோம், இதுதான் இங்க பாக்குறோம். அதை ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு, பாவ மன்னிப்பை பெற்ற கிறிஸ்தவனுக்கு, இயேசுவின் பிள்ளை சொல்லப்பட்ட கிறிஸ்தவனுக்கு, அவனுக்கு எதன நம்பிக்கை? பரலோகம். இதோ நீ பார்த்தாச்சு, இந்த இடத்துல ஒரு துணுக்கு காமிச்சிட்ட. சந்தோஷம், திருத்த மகிழ்ச்சி, ஆரவாரம். இயேசு மறுரூபமாக்கப்படுகிறார். இயேசுவின் பரிசுத்தவான்கள், அந்த இடத்துல ஊழியர்கள், அந்த இடத்துல மோசே, எங்க மோசே இருக்கிறார்? மோசையை பாக்குறாங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மோசே பாக்குறாங்க, எலியா பாக்குறாங்க. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காட்சி அந்த இடத்துல. அப்ப இங்க பாக்குற முக்கியமாக உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எங்க? இந்த உலகம். ஐயோ ஐயோ, அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லங்க. இல்லன்னா இதை காமிச்சிருக்க மாட்டாரே, இல்லன்னா இந்த விதமான காரியம் நிகழ்ந்திருக்காதே. ஏன் காமிக்கணும்? ஏன் காமிக்கணும்? உலகத்தையே காமிச்சு, உலக இன்பங்களே காமிச்சு, உலக கவர்ச்சிலே காமிச்சு, அப்படியே ஆசை காட்டி மோசமாக்கிடலாமா இல்லையா? அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை எதுவும் மேல நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை, பரலோகத்தின் மேல். ஒரு கிளிம்ஸ், ஒரு துணுக்க காமிக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, முன்னாடி சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்தவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்ற கடவுள் சொல்லிட்டாரு. சிலுவையை சுமக்கிற காரியம், பாடுகள், உபத்திரங்கள், சோறுகள், அடிச்சு நொறுக்கணும், மாம்சத்தை அடிச்சு நொறுக்கணும், பாவ இச்சைகள் அடிச்சு நொறுக்கணும், பல்வேறு பாவ காரியங்கள் போராட்டம் உண்டு. உலகம், மாம்சம், பிசாசு, இப்படியான எதிர்காலிகளோடு அவன் போராடுகிறான். அனுதினமும் போராடுற வாழ்க்கையில அன்றா இயேசு கிறிஸ்து சற்று கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறார், ஒரு துணுக்கு காமிக்கிறார். எதை பத்தி? அடே என் அருமையான சகோதரனே, ரே அருமையான தோழனே, அருமையான சகோதரியே, அப்படியே நீ சோர்ந்து போன அவசியம் இல்லை. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உனக்குன்னு பரலோக வாழ்க்கை இருக்கு. ஓ தைரியமாக கத்தருக்குள்ளாக சந்தோஷமாய் வாழ்றதுக்கு, இன்னும் உற்சாகமாய் எழும்புப்படுறதுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த குருவானவர், அந்த குருநாதர் தம்முடைய சீடர்களுக்கு எதை காமிக்கிறாரு? பரலோகத்தை
காமிக்கிறார். கவனிச்சியா, எவ்வளவு பெரிய சந்தோஷம்,
கவனிச்சியா? இப்ப முதலாவது காமிக்கிறோம் அந்த இடத்துலதான், அந்த இடத்துல
மகிமை, அந்த இயேசுவின் மகிமை, அந்த பரலோக மகிமையை காமிக்கிறேன்.
அப்ப இதுல இருந்து கத்துக்கிற முதல் காரியம், நீ உனக்கும் எனக்கும் எது உண்டு?
பரலோகம்.
இந்த உலகத்துல பாடுகள் உண்டுதான், இந்த உலகத்துல எத்தனையோ சோறுகள் உண்டுதான், இந்த உலகத்துல எத்தனையோ, ஏன் அவன் கிறிஸ்தவன் ஆயிட்டான், அவன் இயேசுவின் பிள்ளை. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாங்கல் அடுங்கி கிடக்கிறது உலகம், மாம்ச இச்சினாலே விழுந்து போய் கிடக்கிறது இந்த உலகம். அடையப்பா பாவ இச்சினாலே விழுந்து போன உலகமா இருக்குது, பயங்கரமான உலகமா இருக்கு, நயவஞ்சமான உலகமா இருக்கு, பிசாசு பிடிச்ச உலகமா இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்தை அவன் எதிர்த்து போராடுறான், பல போராட்டங்களை சந்திக்கிறான். அப்ப இவன் இன்னுமாய் சோர்ந்து போன அவசியமே அப்ப பரலோகத்தை காமிக்கிறார். பரலோகத்துல இவ்வளவு பெரித்த இன்பம், பெருத்த சந்தோஷம். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு அருமையான வசனம் நம்ம பாக்குறோமே, வெளிப்படுத்தின விசேஷம் பின்னாடி அதிகாரம் பின்னாடி புஸ்தகம் கவனிங்களேன். பரலோகத்தை குறித்து சற்று மிக அழகாக சொல்றாரு, அங்க என்ன இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. பின்னாடி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்துக்கு வாங்கலேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்துக்கு வாங்கலேன். பரலோகத்தை குறித்து அங்க தெய்வ பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து பேசுவார். வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் அங்க பாருங்களேன். கடைசியாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் பரலோகத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இடத்துல பிள்ளைகளுடைய வாழ்வு, தம்முடைய கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பரலோகத்தில் உள்ள காரியங்களை குறித்து பேசுறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க என்ன காரியம் நடக்குது பாருங்க. ஏழாவது அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் படிக்கிறோம் பாருங்களேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்க இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர் யாருங்க? கிறிஸ்தவர்கள் பல பாடுகளோடாய் கடந்து போய் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. பரலோகத்துல காணப்படுற காட்சிகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதுறாப்புல யோவான் என்ற சுவிசேஷகன் அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து பேசுறாரு. இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அப்புறம் பாருங்க, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தத்தில் தோய்த்து எழுத்தவர்கள். ஆட்டுக்குட்டி அவனுடன் யாரு? இயேசு ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அடுத்தது, ஆணைபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுநிலைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். உலகத்துல உபத்திரங்கள், கண்ணீர்கள், பசி, பட்னி, பல பாடுகளோடாய் கடந்து போன இந்த மக்கள் அந்த பரலோக வாழ்க்கை அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு என்ன இல்லைங்க? கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, கத்துரை வெளிச்சமா இருப்பார், சந்தோஷம், மகிழ்ச்சி, யாரும் நித்தி நித்தியமான இன்பமான வாழ்க்கை எங்க பத்தியா? அப்ப ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில பரலோகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் பத்தியா? அப்ப கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எது நம்பிக்கைங்க? புரியுதா? அவை அதுதான் இங்க பாக்குறோம் முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு காமிக்கிறார் அப்படியான பல உடாய் கடந்து போற அந்த சீடர்களுக்கு காமிக்கிறார் இரண்டாவது காரியமாக அங்க முக்கியமாக அடுத்ததாக காரியமாக பாக்குறோம் நீங்க பாக்கலங்க லூகா புஸ்தகம் 9 அதிகாரத்துக்குள்ள கடந்து செல்வோம். லூகா புஸ்தகம் 9 அதிகாரத்துக்கு அடுத்து சொல்லுவோம். அந்த இடத்துல அவங்க என்ன பாக்குறாங்க? அந்த சீடர்கள், அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு என்று சொல்லி பாக்குறோமே, அந்த சீடர்கள் யார பாக்குறாங்க? யார பாக்குறாங்க? கவனிச்சீங்களா? யார பாக்குறாங்க? இயேசுமான ஒரு மறுபுறம் ஆயிட்டாரு, அப்புறம் கூட யாரா இருக்கிறாங்க? மோசையும் எலியாவையும் பாக்குறாங்க. அவங்க யாரு? மோசை எங்க சொல்லப்பட்ட மனுஷன்? பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல சொல்லப்பட்ட மனுஷன், எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன். புரியுதா? எலியா புஸ்தகம் 700-800 ஆண்டுகள் முன்னாடி இயேசுமான வருவதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன். இப்ப எங்க, இப்ப அப்படி பல ஆயிரங்களுக்கு முன்னாடி மோசையை வாழ்ந்த மனுஷன், 800-700 ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்த எலியாவை பாக்குறாங்க, மோசையை பாக்குறாங்க. அப்ப இதுல என்ன கத்துக்கிறோம்? ரெண்டாவது காரியமா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல என்ன கத்துக்கிறோம்? எங்கேயோ எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி வாழ்ந்த மோசே ஞாபகம் இருக்குதா? இஸ்ரவேல எகிப்தின் அடிமைத்திரத்திலிருந்து வெளியில அழைத்து வந்து அந்த இஸ்ரேல் மக்களை தலைமையை தாங்கி அவனை கொண்டு அவர்களை கொண்டு வந்த மோசே ஞாபகம் இருக்குதா? பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி போய் பேசினானா இல்லையா? அந்த மோசே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மோசே. இப்ப சீடர்கள் யார பாக்குறாங்க? அந்த மோசையை பாக்குறாங்க. எலியா எத்தனை 700 ஆண்டுகளுக்கு 800 ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்த மனுஷன் எலியாவை பாக்குறாங்க. அப்ப இதுல என்ன கத்துக்கிறோம்? சீடர்கள் யார பாக்குறாங்க? அந்த தேவ மனுஷர்கள், ஆதியிலே சொல்லப்பட்ட அந்த மனுஷர்கள், இவங்க படிச்ச அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல படிச்ச தேவ மனிதர்களை பாக்குறாங்க. பழைய ஏற்பாட்டு புத்தகம் தான் அவங்க கையில இருந்தது புதிய ஏற்பாட்டு காலத்துல. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட மோசேயை பாக்குறாங்க, எலியாவை பாக்குறாங்க. அப்ப இதுல என்ன கத்துக்கிறோம்? என்ன கத்துக்கிறோம்? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இயேசுவை அண்டி கொண்டார்களோ, யாரெல்லாம் கடவுளுக்குள்ள வந்தாங்களோ, அவங்க எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க? எங்க எடுத்துக்கொள்ள போயிட்டாங்க? இன்னைக்கு என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தலைவர்களை பாக்குறோம் இல்லைங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு தலைவரை படிக்கிறோம். காமராஜ், இந்திரா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், இப்படி மகாத்மா காந்தின்னு சொல்லி தலைவர்களை படிக்கிறோம். ஆமா, அவங்களும் சாதிச்சாங்க, பல காரியங்களை செஞ்சாங்க, போயிட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க? எங்க இருக்காங்க? ஏதாவது தெரியுதா? ஏதாவது தெரியுமா? புரியுதா? ஆனா இங்க பாக்குறோம், இந்த சீடர்கள் யார பாக்குறாங்க? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து மறிச்சு போனாங்கதான், ஆனா இப்ப எங்க பாக்குறாங்க? பரலோகத்துல பாக்குறாங்க. பரலோகத்துல அங்க பாருங்க, அதாவது அங்க பாக்குறோம் அவரு அந்த இடத்துல, அந்த இடத்துல அன்றியும் மோசே எலியா இரண்டு பேரும், அன்றியும் மோசே எலியா என்ற இரண்டு பேரும் மகிமையோடே காணப்பட்டு, கவனிச்சீங்களா? மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி, கவனிச்சீங்களா அந்த இடத்துல? அப்ப இங்க பாக்குறோம், முக்கியமாக அவர்கள் ஒரு கிராமத்துல வாழ்ந்த பரிசுத்த மக்கள் வாழ்ந்தார்கள், மரிச்சு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு எங்க இருக்காங்க? பரலோகத்துல, பரலோகத்துல இருக்கிறாங்க. அந்த பரிசுத்த வாங்கல் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வாங்கல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, செத்து போயிட்டாங்க. ஆளு All things are over. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடமாயிச்சா? இப்ப எங்க இருக்காங்க? அப்ப அதுல இருந்து கத்துக்கிற முக்கியமான பாடம் என்ன? விசுவாசியா இருக்கிற நீனும் நானும், விசுவாசியா இருக்கிற நீனும் நானும் பெரிய பாதுகாப்பு. புரியுதா? நீங்க கவனிக்கிறீங்களா? விசுவாசியா இருக்கிற நீனும் நானும் பெரிய பாதுகாப்புங்க. அவன் மறைச்சு போயிட்டான், அவங்க முடிஞ்சிச்சு, கதை க்ளோஸ் பண்ணடா, சாப்டர் க்ளோஸ் பண்ணடா, அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்ற கதை அல்ல. புரியுதா? இந்த உலகத்தானுக்கும் நமக்குள்ள வித்தியாசத்தை கவனிச்சியா? கவனிச்சியா? இதுவா மோசை எளியாவும் பாக்குறாங்க, சாப்டர் க்ளோஸ் முடிஞ்சு அப்படின்னு சொல்ற காரியமா? கிறிஸ்தவமா இருக்க அடையப்பா, எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டு இந்த வேதத்துல எழுதி கொடுத்துருக்கு, கவனிச்சீங்களா? ஒரு கிறிஸ்தவனுக்கு பெரிய பாதுகாப்பா இல்லையா? அவன் மறிச்சு போயிட்டான், அவ்வளவுதான், காரியத்தை முடிஞ்சிச்சு, காரியம் முடிஞ்சிச்சு. நாலாம் நாள் நம்ம பால் தெளிப்பாங்கல்ல, இல்ல சாங்கியம் செஞ்சாச்சு, பால் தெளிச்சாச்சு, இனிமே சடங்கு செஞ்சாச்சு, போட்டாச்சு, முடிஞ்சுடா, அவதோட முடிஞ்சுடா, மாலையை போடங்கடா. அப்படியா? அப்படியா? இல்லைங்க, இல்லைங்க, இல்லைங்க. அவனுடைய வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு. அடியப்பா பெரிய சந்தோஷம், பெரிய பாதுகாப்பு பெற்றுடுறான். சீடர்கள் யார பாக்குறாங்க? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து கடவுளுக்குள்ளாக மறித்த மோசேயை பாக்குறாங்க. இன்னைக்கு யார பாக்குறாங்க? மோசேயை பாக்குறாங்க. எத்தனையோ ஆண்டுகளோடு வாழ்ந்து கடவுளுக்காக மறித்து போன எளியாம பாக்குறாங்க. அப்ப அந்த பரிசுத்த வாங்கலே பரலோகத்துல இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கும் பொழுது உனக்கு எனக்கும் பாதுகாப்பா இல்லையா? அப்ப நீ மறிச்சாலும் எங்க போற? அதனால ஒரு வசனம் சொல்லுது, யோவான் புத்தகம் 10 அதிகாரத்துக்கு வாங்கினேன். ஒரு வசனம் அழகா சொல்லுது, யோவான் புத்தகம் 10 அதிகாரம், யோவான் புத்தகம் லூகாக்கு அடுத்த புத்தகம் 10 அதிகாரம், யோவான் புத்தகம் 10 அதிகாரம் 28 வசனம். எவ்வளவு அழகா சொல்லுது, கவனிச்சீங்களா? கவனிக்கிறீங்களா? லூகா புத்தகத்துக்கு அடுத்த புத்தகம் யோவான் புத்தகம் 10 அதிகாரம், 10 அதிகாரம் 28 வசனம். யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். 27 வசனம் பாருங்களேன், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொடுத்து பேசுறாரு, ஆடுகள்னு சொல்லி பேசுறாரு, அவர் மேய்ப்பனா இருந்து. 28 வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறாங்க? நித்தியமான வாழ்வை கொடுக்கிறேன், பரலோக வாழ்வை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ, என்னைக்கு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, நீ கவனிக்கிறியா, என்னைக்கு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ, அந்த நாள் முதற்கொண்டு நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய உரியவன், தேவனுக்கு சொந்தமானவன். எவனும் அவனுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ளவே முடியாது. பரலோகம் அவன் நிச்சயமா போயே தீர்வான். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கவனிச்சிங்களா, அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கவனிச்சிங்களா. இதெல்லவோ கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்தானுக்கு கிறிஸ்தவனுக்கு வித்தியாசம் தான். உலகத்தான் சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? இதோ நாமக்கல்ல போனா, அந்த டவுனுக்கு போனா, இந்த டவுனுக்கு போனா பெருசா இறைவன் அடி சேர்ந்தார் அப்படின்னு பெரிய பேனர் கட்டி ஓட்டுருவாங்க. பக்கம் பக்கமா பக்கம் பக்கம் நானும் தம்பியும் போனோம். ஏகப்பட்ட போஸ் கருப்பு வேலையும் கருப்பு வேலையும், இறைவன் அடி சேர்ந்தார், இறைவன் அடி சேர்ந்தார். என்ன ஆதாரம் இருக்கு இறைவன் அடி சேர்ந்தான்னு சொல்றதுக்கு சொல்லுங்க? இறைவன் அடி சேர்ந்தார் என்ன ஆதாரம் இருக்கு? என்ன நிச்சயத்தோடு சொன்னாங்க? யாரையும் ஏமாத்துறான், தன்னையே ஏமாத்திட்டான். ஐயோ, ஏமாத்து வேலை, பித்தலாட்டம், பொய், போலித்தனம். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லைங்க. ஐயோ, கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லைங்க. அவன் நிச்சயத்தோடு வாழ்றான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மறித்தாலும் கூட பரலோகத்துக்கு போவேன். இதோ வேதத்துல பாக்குறோமா இல்லையா, ஆதாரத்தோடு அவனுடைய பரலோகம் ஒரு நம்பிக்கையை ஆண்டர் கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அப்படியே அப்பா எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி மறிச்சு போன தெய்வ பழைகள் பரிசுத்தவான்கள், ஐயோ செத்து போயிட்டாங்கடா, முடிஞ்சுடா எல்லாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிற கதை இல்லைங்க. இன்னைக்கும் அந்த சீடர்களை யார பார்த்தாங்க? அப்ப இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்ல? பரலோக வாழ்க்கைன்னு சுவாசாதனமான காரியம் அல்ல, பரலோகம் பாதுகாப்பு. எவனும் அவருடைய கரத்துல பறித்துக் கொள்ளவே முடியாது. அந்த நம்பிக்கை கூட வாங்கலையா? இவ்வளவு பெரிய நம்பிக்கை கவனிச்சியா? இவ்வளவு பெரிய நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்குதா? சிந்திச்சு பாரு. முட்டாத்தனமா மதியனமா இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காத. இந்த வேதம் சொல்றது பொய்யல்ல, உண்மை. பெரிய நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பெரிய நம்பிக்கை. இந்த உலகத்தோடு வாழ்ற வாழ்க்கை அல்ல, இந்த உலகத்திலே ஊறி போன வாழ்க்கை அல்ல. மறுபடியும் ஐயோ பிறந்து அந்த இம்மைக்காக வாழ்ற வாழ்க்கை மாத்திரமல்ல, மறுமைக்காக கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்து கிறிஸ்துவோடு ஐக்கியமாகும்படியான ஒரு பரலோக வாழ்க்கை அடையிறான். இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கவனிச்சிங்களா? அப்ப அதுல இருந்து பாக்குறோம், ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் பெரிய பாதுகாப்பு. அவன் கட்டாம எங்க போயே தீர்வான். வெறும் பரலோகம் பரலோகம் சொல்லிட்டு இருக்கிறதுல காமிச்சாச்சா இல்லையா? அதுல ஒரு துணுக்கு காமிச்சாச்சா இல்லையா? யார் இருக்கா? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மோசே இருக்கிறான். அடே அப்பா, 200 ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்த எலியா இருக்கிறாரு. அப்ப நீனும் நானும் எவ்வளவு பெரிய பாதுகாப்புக்குள்ள வாழ்கிறோம். நீனும் நானும் எவ்வளவு பெரிய சந்தோஷத்துக்குள்ள மகிழ்வோம். அப்ப பரலோக வாழ்க்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கை நம்ம கொடுக்குது கவனிச்சிங்களா? இப்ப ஒரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நீனும் நானும் வாழ்ற வாழ்க்கை ஒரு தோற்று போன வாழ்க்கை அல்ல. நான் புரிஞ்சுக்கோ, ஏமாந்து போய் நொந்து நசிந்து போற வாழ்க்கை அல்ல. அவனுக்கு எங்க நம்பிக்கை? பரலோகம். பரலோகம் தான் அவனுக்கு நம்பிக்கை. அவன் சந்தோஷமா வாழலாம், அதை நோக்கி பிரயாணம் பண்றான். அவன் தான் கிறிஸ்தவன். அவன் இந்த உலகத்தின் பிரஜை அல்ல. அவனுடைய பிரஜை, அவனுடைய குடிமகன் சொல்ற காரியம் எங்க இருக்குது? அந்த மறுபடியும் வருகிற மறு உலகம், பரலோக வாழ்க்கைக்குரிய பிரஜையா வாழ்றான். புரிஞ்சுக்கோ, அங்கதான் அவனுக்கு குடித்தனமே. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 5 வரலாமே, என்ன அருமையான வசனம், என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன், என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்றாரு கவனிக்கிறேன். நம்ம எடுத்துக்கொள்வோம், 2 கொரிந்தியர் 5 சொல்லிட்டு நம்ம பார்த்தோமே, 4 பார்த்தோமா இல்லையா? எனையில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள், காணப்படாதவர்கள் நித்தியமானவர்கள் சொல்லி பார்த்தோமா இல்லையா? அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு 5 முதல் வசனம் என்ன சொல்றாரு கவனிச்சீங்களா? 2 கொரிந்தியர் 5 முதல் வசனத்துல அப்படி சொல்லிட்டு, பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும், கவனிச்சீங்களா? 2 கொரிந்தியர் 5 சொல்றா தெல்ல தெளிவா பரலோகத்து பேசுறாரு. பூமிக்குரிய கூடாரமாகி, இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, நித்திய வீடு, நித்திய வீடு. எப்படிப்பட்ட வீடு? நான் வீடு கட்டிட்டேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் சொத்து செய்துட்டேன், அதை கட்டிட்டேன், இதை கட்டிட்டேன், அடையாப்பா என்ன பெருமாதான், என்ன பெருமை, என்ன வீராப்பு, நான் அதை கட்டிட்டேன், இதை கட்டிட்டேன், அதை வாங்கி போட்டேன், இதை வாங்கி போட்டேன். புரியுதா? பரலோகத்தில் வீடு கட்டியாச்சா? நீங்க உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், உனக்கு வீடு பரலோகத்தில் இருக்குதா?
சிந்திச்சு பாரு, அதான் சொத்து, அதான் நம்பிக்கை. அங்கதான் சொல்லுது, நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
ஏனெனில் இந்த கூடாரத்து மேல் தாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். அடையப்பா, ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அவன் வாஞ்சை, அவனுடைய ஆவா, அவனுடைய ஆஸ்தை, அவனுடைய பற்று, அவனுடைய நோக்கம், அவனுடைய எண்ணம், அவனுடைய பேச்சு எல்லாம் எது மேல? எது மேல? அழிந்து போகிற நாரி போய் கிடக்கிற உலகத்து மேலையா? பாவ உலகத்தின் மேலையா? சிந்திச்சுப்பார், நீ எதை மேல இறுக பிடிச்சிட்டு இருக்க, நீ எதை மேல இறுக பிடிச்சிட்டு இருக்க, ஆராய்ஞ்சுப்பார்.
பல்லவத்து மேல வாஞ்சி, அவன் வாஞ்சி, அவன் மேல ஆசை, அதுதான். புரியுதா?
ரெண்டு காரியத்தை பார்த்து முடிச்சோம். பரலோகம் அவனுடைய வாழ்க்கை, பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு. புரியுதுங்களா? பரிசுத்தவான்கள் அங்க பார்க்கப்படுறார்கள், பரிசுத்தவான்கள் அங்க காணப்படுகிறார்கள். அடையப்பா, நாமளும் அங்க பாதுகாப்பாய் போய் சேருவோம். மூணாவதாக லூக்கா புஸ்தகம் 9 அதிகாரத்துக்கு வருவோம். லூக்கா புஸ்தகம் 9 அதிகாரத்துல வருவோம். அந்த இடத்துல படிக்கிறோம் பாருங்களேன். அவர் அந்த இடத்துல அங்க அங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்களேன். அவர் அன்றியும் மோசே எலியாயினும் இரண்டு பேரும் மகிமையோடே காணப்பட்டு, அன்றியும் மோசே எலியாயினும் இரண்டு பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி, அவர் எருசலேமிலே அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கவனிச்சீங்களா? அந்த பரிசுத்தவான்கள் எதை குறித்து பேசிட்டு இருந்தாங்க? கவனிச்சீங்களா? அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள், சம்பாஷணை பண்ணிக் கொண்டிருந்தார்கள். புரியுதா? அப்ப பாத்தீங்கன்னா, மூணாவது காரியம் நம்ம கத்துக்கொள்ள முடியாத மூணாவது காரியம் என்ன தெரியுமா? அந்த பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு வந்தாருன்னா, அந்த பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு வந்தார்கள் என்றால் எது ஆதாரமா இருந்துச்சு? எது மேல அவர்கள் முழுமையாக சார்ந்து வாழ்ந்தார்கள்? எது மேல முழுமையாய் வாழ்ந்து சார்ந்து வாழ்ந்தார்கள்? எது மேல? இயேசுனுடைய மரணம், இயேசுடைய மரணம். ஆமா, பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்களுடைய இயேசுவின் மரணத்தை தான் சார்ந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு மரணங்கள் தான், அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான், அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் பிள்ளைகள் தான். இயேசுமான வருவதுக்கு முன்னாடியே அவர் மேசியா ஒருவர் வரப்போகிறார், எனக்காக மறி வைக்கப் போகிறார், அவர் பலி செலுத்தப்படும் போது அந்த நோக்கத்தோடு தான் அவர்கள் பலி செலுத்தினார்கள். புரியுதா? பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் இயேசுமான வரலதான், ஆனாலும் இயேசுமான வருவதுக்கு முன்னாடியே அவர் அந்த பிள்ளைகள் நோக்கத்தோடு இயேசுமான ஒருவர் வரப்போகிறார், எனக்காக மறிக்க போகிறான்னு சொல்லி பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களை பலி செலுத்திக் கொண்டிருந்தாள். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தி, ஆட்டை பலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன நோக்கத்தை படி செலுத்தினாங்க? இன்னைக்கு கடா வெட்டுறா, ஆடு வெட்டுறான், பிரியாணி சாப்பிடணும், கோட்டர் அடிக்கணும், அப்படியா? பழைய ஏற்பாடு காலத்துல பலி செலுத்தினாங்க என்ன நோக்கத்தோடு? எனக்காக ஒருவர் வரப்போகிறார், மேசியா ஒருவர் வரப்போகிறார், என்னை ரட்சிக்கும்படியாக எனக்காக அவர் மறிக்க போகிறார்ன்னு சொல்லி அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து அந்த சிந்தையோடு பலி செலுத்தினார்கள். அதுதான் இங்க சம்பாஷணை பண்ணுகிறார்கள். மோசேயும் எலியாவும் எதை குறித்து? மரணத்தை குறித்து. அப்ப அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்தார்கள் என்றால் உங்களுக்கு ஆதாரமே எதுங்க? பவுண்டேஷன் எதுவா இருந்தது? இயேசுடைய மரணம். புரியுதா? இப்ப மூணாவது காரியமாக, நீங்க நானும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகணும்னா எது ஆதாரமா இருக்கணும்? இயேசுடைய மரணம். ஆமா, ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவர் மரிக்கப்பட வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது வேதம் சொல்லுது. அப்ப நீ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு எது அவசியமா இருக்கிறது? இயேசுடைய மரணம். அதுதான் அங்க பாக்குறோம். மோசே எலியா எதை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க? இயேசுடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு போகிற மனுஷனாய் வாஞ்சிப்பாய் என்றால் ஐயோ எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க, ஐயோ எனக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைங்க, ஐயோ எனக்கு அந்த பாதுகாப்பு வேணுங்க சொல்லி உன்னுடைய இருதயத்துல ஏங்குவான் என்றால், தவிக்கு போயிருக்கும் என்றால், ஐயோ இயேசுவை நோக்கிப்பார். இயேசு செய்த அந்த பிராயச்சித்த வழியை நோக்கிப்பார். இயேசு உனக்காக சிலுவையிலே மாண்டார், அந்த மரணத்தை நோக்கிப்பார். ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிய சுவாமி, எனக்காக என்னுடைய பாவத்துக்காக நீர் அந்த இனச்சிலுவையில் தொங்கினீரே சுவாமி. ஐயோ அந்த பயங்கரமான கொடிய தண்டனை நீர் என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டீரே சுவாமி. ஆண்டவரே உம்முடைய மரணத்தினாலே, அதனாலதான் வசனம் சொல்லுது, அதனாலதான் அங்க வசனம் சொல்லுது. அங்க பாருங்கன்னே கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல படிக்கிறோம். கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம், கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம், அவருடைய மரணம் எவ்வளவு உன்னதமான காரியத்தை செய்து பாத்தீங்களா. கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் பக்கம் 275வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல பக்கம் 275வது பக்கம், கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம் அங்க பாருங்களேன். அவருடைய மரணத்தினாலே எவ்வளவு மகத்தான காரியத்தை நாம் அனுபவிக்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம், முன்னே அந்நியராயும், கவனிச்சீங்களா 21வது வசனம், அவர்கள் யாரு? முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும், எப்படிங்க பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அடையப்பா இந்த பரிசுத்தவான்கள் ஒப்புரவாக்கப்பட்டார்கள், இயேசுவோடு ஒப்புரவாக்கப்பட்டார்கள். எப்படி? எதனால? யாருடைய? அவருடைய மரணத்தினாலே. இயேசு மட்டும் மரிக்கல, நீனும் நானும் எங்க போயிருப்போம்? நியாயப்படி நீதியான தண்டனை அனுபவிக்கிற பிள்ளைகள் தாங்க. புரியுதா? எங்கேயும் தப்பிக்க முடியாது. நாரி போயிருப்போம், சாக்கடையில ஊறி போன, பாவத்துல ஊறி போன. அதனாலதான் நான் படித்த சங்கீதத்துல அவன் சொல்றான் பாருங்க, சங்கீத பக்தன் சொல்றான் பாருங்க, 40வது சங்கீதத்துல அவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறான் அங்க பாருங்க. சங்கீதம் 40வது சங்கீதத்துல அவன் சொல்றான் பாருங்களேன், சங்கீதம் 40வது சங்கீதம் அவன் சொல்றான் பாருங்க, 12வது வசனம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சங்கீதம் 40:12 வசனம், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எண்ணிக்கைக்கு அடங்காத, ஐயோ எண்ணிக்கவே முடியாது, எண்ணிக்கைக்கு அடங்காத, எண்ணவே முடியாதபடி எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகளை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஒரு பாவியான இருதயம் அதுதாங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத அக்கிரமங்கள், ஐயோ எவ்வளவு பெரிய அக்கிரம கொடிய மனுஷனாகி வாழ்கிற மனுஷன். இப்படிப்பட்ட பாவியான ஒரு மனுஷனை ரட்சிக்க யாரால் முடியும்? உன்னுடைய நற்கிரியைகள் காப்பாத்துமா? நீ செய்யறது நல்லது கெட்டது காப்பாத்துமா? நீ செய்யற நன்மைகள் காப்பாத்துமா? உன்னுடைய நீதி குப்பை கந்தன் சொல்லுது வேத வசனம். உன்னுடைய நீதினாலே நீ ரட்சிக்கப்படவே முடியாது. நீ ஏழை பாடல்கள் அழிஞ்சு கொடுக்கலாம், ஏதோ நன்மை செய்யலாம், என்னென்னமோ காணிக்க கொடுக்கலாம். நான் அந்த ஊழியத்தை தாங்குறேன், அந்த சபையை கட்டத்துக்கு காணிக்க கொடுக்குறேன், அதை காணி கொடுக்குறேன். அடையாப்பா ஸ்தோத்திரம். இல்ல, சான்ஸே இல்ல. உன்னுடைய நீதினாலே, உன்னுடைய நற்கரையினாலே ரட்சிக்கப்படவே முடியாது. இதோ அகோரமாய் விகோரமாய் பாவம் பெருக்கெடுத்து நிக்குதே, யாரால் ரட்சிக்கப்பட முடியும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உனக்காக ஒருவர் மரிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பு மரிக்கப்பட வேண்டும். உனக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். யார்? Who is there? யார் இருக்கா? யார் இருக்கா? யாரா இருக்கல? தாழ்மையா கேட்கிறேன். Except Jesus Christ, no one can do that. இயேசுவை தவிர ஒருவரும் செய்ய முடியாது. ஆண்டவர் பார்த்தார், தம்முடைய சொந்த குமாரனை இயேசு அந்த உலகத்துக்கு அனுப்புறார். அடியப்பா உனக்காக எனக்காக அவர் மரணத்தினாலே தேவனோடு தூரமா இருந்தோங்க, தூரமா இருந்தோங்க. அதனால அங்க எபேசியர் புஸ்தகத்துல, எபேசியர் சபைக்கு அவர் எழுதுறாரு பாருங்களேன். எபேசியர் புஸ்தகத்துல படிக்கிறவங்க கவனிங்கினேன், எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு வாங்களேன். பக்கம் 265வது பக்கம், பக்கம் 265வது பக்கம். அடையப்பா அந்த கிறிஸ்தவர்களை குறித்து பேசுறார். கிறிஸ்தவர்கள் எப்படி அவர் காலத்தில் இருந்தாங்க? எபேசியர் 2வது அதிகாரம் 265வது பக்கம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் எப்படிங்க இருந்தாங்க? கிறிஸ்துவை சேராதவர்களும், அதாவது இயேசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும். கவனிச்சீங்களா? நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம், வாக்குத்தத்துக்கு புறம்பானவர்களா இருந்தோம், உடன்படிக்கைக்கு அந்நியரா இருந்தோம், நம்பிக்கை இல்ல, இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய், கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். புரியுதா? பிசாசுத்தனமான வாழ்க்கை. தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது, கவனிச்சீங்களா? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது
கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அப்படின்னா
ரத்தத்தினாலேனா
மரிச்ச மரணம்,
மரணத்தை காட்டு. ரத்தத்தினாலே எங்க எப்படி ஆயிட்டோம்? சமீபமானீர்கள், ஒப்புரவாக ஆயிடுச்சு. ஐயோ எதிராளியாய், நன்றி கெட்டவனாய், துரோகியாய், தேவனுக்கு முன்னாடி ஐயோ முற்றிலுமாக விலகி ஓடி போனவனா இருந்தேன், நன்றி கெட்டவனா, எதிராளியா இருந்தேன். இன்னைக்கு பரிசுத்தராயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் அவரோடு ஒப்புரவாகப்பட்டோம். வசனம் பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு பாத்தியா? அப்ப இங்க பாக்குறோம் அந்த இடத்துல லூக்கா 9 அதிகாரம், லூக்கா 9 அதிகாரத்தை 3வது காரியமாக அந்த பரிசுத்தவான்கள் எதை பத்தி பேசினாங்க? மரணத்தை குறித்து. அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு டாபிக் இல்லைங்களா? எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் கவனிச்சீங்களா? அப்ப சாதாரணமான காரியம் இல்ல. ஏதோ இன்னைக்கு நம்ம ராபோஜத்துல உட்காடுறோம், சாதாரணமான காரியம் நினைச்சிடாத, துணிகரமா இந்த ராபோஜத்துல உட்காந்துடாத. ஐயோ ஐயோ, இந்த திருவிருந்து அப்படிப்பட்ட விருந்து அல்ல. மரணம் எவ்வளவு மகத்தான காரியம். மரணத்தை குறித்து நம்ம சிந்திக்கணும்னு அடையப்பா. நம்மை தாழ்த்தணுங்க, நம்மை தாழ்த்தணுங்க. ஐயோ பாவியாயிருந்த என்ன, துர்கிரகளை சத்துருவாயிருந்த என்ன, தூரமாய் விலகியிருந்த என்ன, ஐயோ தேவனோடு ஒப்புரவாகப்பட்டோம். யாருனால? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாகப்பட்டோம். மரணம் சாதாரணமான காரியம் ஆச்சுடாத. அவர் வந்து மறிக்கல, நீனும் நானும் உட்கார்ந்திருக்கவே முடியாது, முடிஞ்சிருக்குமா? அவர் மட்டும் மறிக்கல, அவரோட சிந்தன ரத்தத்தினாலே நாம் கழுவப்படல. ஐயோ அலைஞ்சி நாரி அலைஞ்சி போய் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கோம். ஐயோ அலைஞ்சி திரிஞ்சு படித்தப்பி போன ஆடுகளை போல அரைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்கும். நம்பிக்கை இல்ல, அதான் போட்டிருக்கேன். நம்பிக்கை இல்லாதவர்களாய், தேவனற்றவர்களாய், முகல ஒரு வாழ்க்கை, நொந்து நெசிஞ்சு போன வாழ்க்கை. இன்னைக்கு அதனால தான் உலகத்துல எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா? அதனாலதான் நம்ம சபைக்குள்ள அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், அந்த நம்பிக்கையே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுறோம் இந்த ஊழியத்துல. இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு வந்துட்டோம், சமீபம் ஆயிட்டோம், ஒப்புரவு ஆயிட்டோம். இந்த ஒப்புரவாதல இவ்வளவு பெரிய நன்மை, இவ்வளவு பெரிய பரலோகம், இவ்வளவு பெரிய நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம் அந்த பிள்ளைகளும் அனுபவிக்கணும்னு சொல்றதுனாலதான் நம்ம ஊழியத்துல உற்சாகமா எழும்புறோம். செங்கர ஊழியம், பட்டங்கரை ஊழியம், திண்டு ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியம் கடுமையா உழைக்கிறோம், செய்யறோம். ஐயோ எப்படியாவது தேவையில்ல ஆத்துமா, எப்படியாவது ஆத்துமா, ஐயோ இந்த கொல்லிமலையில, இந்த தேவையில்ல மலையில பல பாவத்துல விழுந்து போன, ஐயோ மூட நம்பிக்கையில விழுந்து போன, பயங்கரமான ஐயோ கடவுள் இல்லாத ஒரு கடவுளே இல்லாதபடி, கடவுள் மூட நம்பிக்கையில் விழுந்து போய் கடவுள் இல்லாதபடி, ஐயோ எதையோ நம்பி போய் கொண்டிருக்கிற, ஐயோ முற்றிலுமாக இருளடைந்த மலையில ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படணுமே, ஆத்துமாக்கள் நம்பிக்கையில கொண்டு வரணுமே நம்ம பிரயாசப்படுறோம். புரியுதா? அப்ப ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நம்பிக்கை கவனிச்சிங்களா? கடைசியா பார்த்து முடிக்கிறோம், கடைசியா பார்த்து முடிக்கிறோம். கடைசியாக லூக்கா 9வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரத்துக்கு வருவோம். கடைசியா பார்த்து முடிக்கிறோம். அந்த இடத்துல அங்க பாருங்களேன், 33வது வசனம், அவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே நாம் இங்க இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது என்னவென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நில்லிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தங்கள் கண்டவர்களில் ஒன்றையும் அவர்கள் அந்நாக்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்தார்கள். கடைசியா பார்த்து முடிக்கிறோம், கடைசியா பார்த்து முடிக்கிறோம். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? கடைசியாக அந்த இயேசு ஒருவரே, இஸ் ஒன்லி ஒன், சுப்பீரியர் தன் ஆல், எல்லாரை காட்டிலும் மேலானவராய் இருக்கிறார். அந்த இடத்துல இவோ மோசே இருந்தாங்க, பரிசுத்தவான்கள் மோசே இருந்தாங்க, எலியா இருந்தாங்க. உடனே பேதுரு ஒரு விதமான சிந்தனையில, ஐயா உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு கூடாரம், மோசே கூடாரம் பேசுறான், தெரியாம பேசுறான். அப்பதான் எல்லாரும் ஈக்குவலாக இல்ல, எல்லாரும் ஈக்குவல் சமமானவர்கள் நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் உடனே மேகம் அவர்களை நிழலிட்டது, மேகத்திலிருந்து சத்தம் கேட்கப்பட்டது. என்ன சத்தம்? அந்த பேதுரு ஐயோ தப்பா இட போட்டிருக்க கூடாது, எல்லாம் ஒண்ணு நினைச்சிடக்கூடாது, அடையாப்பா எல்லாரும் ஒண்ணு நினைச்சிடக்கூடாது, இயேசுவும் ஒண்ணு, மோசேயும் ஒண்ணு, எலியாவும் ஒண்ணு நினைச்சிடக்கூடாது. அப்பதான் மேகம் நிழலிட்டது, அந்த தேவ அந்த தேவன் அந்த இடத்துல வானத்திலிருந்து பெரிய சத்தத்தை சத்தம் உண்டான. என்ன சத்தம்? என்ன சத்தம்? அந்த இடத்துல என்ன சொல்லுது? அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கவனிச்சீங்களா? கடைசியா நம்ம அதான் பார்த்து முடிக்கிறோம். அடையாப்பா என்னுடைய வாழ்க்கையில யார் ஒருவர் மட்டுமே நோக்கி வர வேண்டும், யார் ஒருவர் மட்டுமே பிரதானமா இருக்க வேண்டும்? இயேசு மட்டுமே. இன்னைக்கும் போலியான போதனைகள், இன்னைக்கும் போலியான போதனைகள் என்ன செய்யுது? இன்னைக்கு கத்தோலிக்க மதம் மாதா கும்புற மக்கள் என்ன செய்யறாங்க? மாதாவை தூக்கி வச்சு கும்பிடுறாங்க, பேதுருவை தூக்கி வச்சு கும்பிடுறாங்க, பரிசுத்த வாங்கல்னு சொல்லி எல்லாத்துக்கும் சிலையை வச்சு கும்பிடுறாங்க. எவ்வளவு முட்டாள் பாருங்க. இங்க வசனம் அப்படியா சொல்லுது? மோசையும் இருக்காரு, எலியாவும் இருந்தாரு, அவரெல்லாம் தூக்கி வச்சு கும்பிட சொல்லிச்சா? பரிசுத்த வாங்கல்லாம் கனப்படுத்துறாங்களா? பரிசுத்த வாங்கல்லாம் கும்பிடுறாங்களா? யார் சொன்னது? யாரை மட்டுமே? இயேசு மட்டுமே. தேவன் மேகத்திலிருந்து சத்தத்தை சொன்ன, அந்த சத்தம் தான் சொல்ல, இவர் என்னுடைய நேசுகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆகவே இன்னைக்கு நீனும் நானும் யாருக்கு மட்டும்தான் செவி கொடுக்கணும்? இயேசுக்கு மட்டும். இவரால், இவர் மூலமா தான் ரட்சிப்புங்க. அதனாலதான் தேவாதி தேவன் அந்த அருமையான அந்த பரலோகத்திலிருந்து அந்த சத்தத்தை கொடுத்தார். தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்து சத்தத்தை கொடுத்தார். வேற யார் மேல கவனம் செலுத்தாத, வேறு மூலமான ரட்சிப்பு கிடையாது, வேற எந்த வழியிலும் ரட்சிப்பு கிடையாது, யார் மட்டுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். அவ இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்குல யாருக்கு மட்டும் செவி கொடுக்கணும்? அந்த இயேசு ஆண்டருக்கு மட்டுமே நீ செவி கொடுக்கிற மனுஷனாக, இயேசுக்கு மட்டுமே கீழ்ப்படுகிற மனுஷனாக இருக்க வேணும். அவர் மூலமா தான் ரட்சிப்பு, அவர் மூலமா தான் பரலோகம், அவர் மூலமா தான் விடுதலை. புரியுதா? அதனாலதான் தேவன் தன்னுடைய குமாரனை பார்த்து பேசுறாரு, குமாரனை குறித்து பேசுறாரு, அந்த சீடர்கள் இடத்துல பேசுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இதோ பார்த்தோம் அந்த பரலோகம், பெரிய சந்தோஷம், இதோ பார்த்தோம் பரிசுத்தவானுடைய பாதுகாப்பு, இதோ பார்த்தோம் இயேசுடைய மரணம், எல்லாமே யாருக்குள்ள அடங்கியிருக்குது? இயேசுக்குள்ள. அப்ப நீ யாரை மட்டும்தான் நோக்கி வரணும்? இயேசுவை மட்டுமே நோக்கி வரணும். இயேசுக்குள்ளதான் விடுதலை, இயேசுக்குள்ளதான் ரட்சிப்பு, இயேசுக்குள்ளதான் மன்னிப்பு. வெளிச்சம் இல்ல, இயேசுவோடு வேறு விடுதலை இல்ல. அதனாலதான் பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு நீ யாருக்கு செவி கொடுத்துட்டு இருக்க? உலகத்துக்கு செவி சோதி, உலகத்துக்கு செவி சாய்த்துட்டு இருக்கியா? சிந்திச்சு பாரு, உன்னுடைய வாழ்க்கை யாருக்கு செவி கொடுத்துட்டு இருக்க? இதோ அவனுடைய சத்தம் கேட்கப்படுவது, செவி சாய், அவருக்கு செவி கொடு, அவருக்கு கீழ்படி, அங்கதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மை, அதுதான் உண்மை, அதுதான் சால சிறந்தது, அதுதான் மிகான மகத்தான பெரிதான சந்தோஷத்தை கொடுக்கும். அங்கதான் பெரிய நம்பிக்கை, அதைதான் இங்க பாக்குறோம். பெரிய நம்பிக்கை எங்கெங்க? இதோ இயேசுக்குள்ளாக. ஆகவே இன்னைக்கு நீ உன்னை பார்த்து அரைந்து பாரு, இன்னைக்கு நீ எப்படி வாழ்ற? உன்னுடைய வாழ்க்கையில இந்த பெரிய நம்பிக்கையா இருக்கிற பரலோகத்தின் மேல வாஞ்சி வைத்து வாழ்ற வாழ்க்கை இருக்குதா? இந்த உன்னதமான பாதுகாப்பை அடைகிறேன்னு சொல்லும்படியான உறுதி உறுதியா சொல்ல முடிகிறதா? இயேசுவின் மரணத்து மூலதான் ரட்சிப்பு, இயேசுவின் மரணம் பெரிய ஒரு உன்னதமான காரியம், இயேசுவின் மரணம் சும்மா சாதாரணமான காரியம், அதுவே பெரிய டாபிக், அதுதான் பிரதானமான காரியம். மரணம் இல்லை என்றால், அவர் மறுக்கலைன்னா நீனும் உன்னுடைய உன்னால என்ன ரட்சிப்பை பார்க்கவே முடியாது. அவர் வரல என்றால், அவர் ரத்தம் சிந்தவில்லை என்றால், வேற எந்த வழியில ரட்சிப்பு உண்டு? ஆகவே கடைசியாக பார்த்தோம், இப்ப யார் வருவது, யார் வருவது பிரதானமா இருக்கணும் நமக்கு? இயேசு வருவரே, இயேசு வருவரே, இயேசு வருவரே, அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் கடவுள். பிதாவான தம்முடைய குமாரனை பார்த்து தம்முடைய சீடத்துல சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு நீனும் நானும் சந்தோஷமா வாழணும்னா, இன்னைக்கு நீனும் நானும் நம்பிக்கையுள்ள மனுஷனா வாழணும்னா, இன்னைக்கு நீனும் நானும் உண்மையான மெய்யான சமாதானத்து சந்தோஷம் மகிழ்ச்சியும் வெளிச்சத்துக்குள்ள வரணும்னா, பரலோக வாழ்க்கைக்கு போகணும்னா, யாருக்கு செவி சாய்க்கணும்? இயேசுவுக்கு செவி சாய், இயேசுன்ற கடவுளுக்கு கீழ்படி, அது போதும். வேற எதுக்கும் செவி சாய்த்து வாழாத, வேற எதுக்கும் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத, வேற எதுக்கும் எந்த பேச்சுக்கும் இடம் கொடுக்காத, இயேசுவானவருக்கு கீழ்படி, அங்க ஆசீர்வாதம். அதான் தேவன் சொல்றார், சத்தம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது, இந்த சத்து செவி கொடுப்பாயா? ஆராய்ந்து பாரு, செவி கொடுக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம், அப்பொழுதுதான் பரலோகம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நீதியுள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளிலே நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இயேசு ஒருவரே பிரதானமானவராய், இயேசு ஒருவரே கடவுளாய், இயேசுக்கு மாத்திரமே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழும்போது அந்த பரலோகம், பரலோகத்தின் மேல நம்பிக்கை, பரலோகத்தின் மேல சந்தோஷம், பரலோகமே வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை பரலோகம் சுவாமி, பாதுகாப்பு அங்குது மாத்திரமே உண்டு சுவாமி. ஆண்டவரே, அந்த மரணம், ஆண்டவரே பரிசுத்த வாங்கல் அந்த மரணத்தை குறித்து பேசினார்களே சுவாமி, அங்கே இயேசுவின் மரணம் இல்லாமல் ரட்சிப்பு இல்ல சுவாமி. அவை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, உம்மிடத்தில் வரை ரட்சிப்பை பெற்று சம்பாதிக்கிற பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும் சுவாமி. எங்களை ரட்சியும், எங்களுடைய பாவத்தை மன்னியும் சுவாமி. எனக்காக மாண்டிரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே சுவாமி. அவனமாக உண்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தை தாரு சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டுமாக தாழ்த்துகிறோம், எங்களை மன்னியும் சுவாமி, ரட்சியும் சுவாமி, எங்களோட தொடர்ந்து பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.